உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. வணக்கம் நண்பர்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா, பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து ரெண்டு மாணவர்கள் வந்திருந்தாங்க, சந்தோஷ் அண்ட் அஞ்சு கிருஷ்ணா. அவங்க வந்து காகத்தை பத்தி நமக்கு பல்வேறு விவரங்களை எடுத்து சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து இரண்டு மாணவர்கள், விலங்கியல் துறை மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் கண்ணன் அண்ட் அனிதா ராஜலட்சுமி வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து சிட்டுக்குருவியை பற்றி பேச போகிறாங்க. நம்ம எல்லாருமே கவலைப்பட்டுருக்குறோம் இல்லைங்களா, குருவி இனம், சிட்டுக்குருவி இனம் வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படின்ட்டு. செல்ஃபோன் கோபுரங்களால் தான் அது அழியுது அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு சாரார் சொல்லிட்டுருக்குறாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிடுச்சு இல்லைங்களா, பேக்டு ஃபுட்டு அந்த மாதிரி இறஞ்சி கிடக்கிற தானியங்கள் இப்போ இல்லை, வீடு வந்து கான்கிரீட்டால் அமைக்கப்பட்டிருக்குது, இதெல்லாம் அந்த லைஃப் ஸ்டைல்னால தான் அந்த குருவி காணாமல் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நெஸ்ட் பாக்ஸஸ் வைக்கலாம் அப்படின்னு இன்னொருத்தங்க சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்ட்டு விரிவாக பேசுறதுக்காக இங்கே நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட நம்ம கேள்விகளை சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் கண்ணன் அண்ட் அனிதா ராஜலட்சுமி.
வணக்கம்.
வணக்கம்.
சரி, குருவி சிட்டுக்குருவி இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன்.
சிட்டுக்குருவி நார்மலாக 15 சென்டிமீட்டர் நீளத்தில் வந்து இருக்கும். அது வந்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய மனிதனோட சார்ந்து இருக்கிற ஒரு பறவை. குருவிகள் பல விதமாக இருக்குது, ஆனால் சிட்டுக்குருவி ஸ்பெசிஃபிக்காக மனிதனோட சார்ந்து இருக்கக்கூடிய விளையாட்டுத்தனமான ஒரு பறவை. குருவியிலிருந்து சிட்டுக்குருவி எப்படி வேறுபடுதுன்னு கேட்டிங்கன்னா, குருவிகளில் வந்து பொதுவாக அது வந்து பெருசாக இருக்கும், சிட்டுக்குருவி சின்னதாக இருக்கும்.
சரி, அதோட சத்தம் இருக்குல்ல, ஒலி எழுப்பும் முறை, குருவிக்கும் சிட்டுக்குருவிக்கும் வித்தியாசம் இருக்குதா சொல்லி காமிங்களேன்.
குருவிக்கும் சிட்டுக்குருவிக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் சிட்டுக்குருவியை வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணிட்டுருக்கறனால அதை வந்து ஒரு இது தெரியும். குருவிக்குண்டான இது வந்து எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. இப்போ அது வந்து எப்படி சத்தம் போடுவதுன்னா, அந்த மாதிரி தொடர்ந்து சத்தம் போட்டே இருக்கும்.
இப்போது இந்திய பாரம்பரியப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய சிட்டுக்குருவியும் குருவிகளோடு இல்லை மற்ற பறவைகளோடையும் நம்மளோட தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதில் நம்மளோட தமிழ் பாரதியாரே எடுத்துட்டால், நம்ம மகாகவி வந்து ஒரு இயற்கை விரும்பி அவர் சிட்டுக்குருவிகளுக்காக பலது பண்ணியிருக்காரு. அது அவரோட கவிதைகளையும் வெளிப்படுது. அதுலேயும் தனக்கு உணவு சமைக்க கூட இல்லாமல் எடுத்து தானியங்களை சிட்டுக்குருவிக்கு போட்ட கதை எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இந்திய பாரம்பரியத்தோடு சிட்டுக்குருவி ஒன்றி இருக்குது. இப்போ அது வந்து அழிந்து வருது அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம உணர்றது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை.
தமிழ்நாட்டில் வந்து அந்த இனங்கள் எத்தனை இருக்குது? சிட்டுக்குருவி, சிட்டு அப்படின்னாலே குட்டின்னு அர்த்தம் இல்லையா? குருவியே வந்து பறவை இனங்களில் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். சிட்டு அப்படின்ற அந்த பெயர் வர காரணம் ஏதாவது இருக்குதா?
சிட்டு அப்படிங்கிற பேர் வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன பறவை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். அதனோட அறிவியல் பெயர் பார்த்தீங்கன்னா பேசர் டொமஸ்டிகஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பேசர் டொமஸ்டிகஸில் பேசர்னா ஸ்மால் ஆக்டிவ் பேர்ட்ஸ், டொமஸ்டிகர்னா மனிதனோடு சார்ந்திருக்கக்கூடிய, ரிலேட்டிங் டு ஹியூமன் லைஃப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் அதுக்கு சிட்டுக்குருவின்னு பேர் இருந்துச்சு.
தமிழகத்தில் சிட்டுக்குருவி இனங்கிறது ஒன்று தான் இருக்குது, ஹவுஸ் பேரோஸ், பேசர் டொமஸ்டிகஸ் இது மட்டும்தான். இந்தியாவில் இதுவே பார்த்தீங்கன்னா 5 வகையான சிட்டுக்குருவி வகை இருக்குது. அதில் ஹவுஸ் பேரோஸ், சிந்த் ஸ்பேரோ, சின்னமன் ஸ்பேரோ, ஸ்பானிஷ் ஸ்பேரோ, யுரேஷியன் ட்ரீ ஸ்பேரோ, இந்த வகையான ஸ்பேரோ வகைகள்லாம் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது.
நீங்கள் உங்கள் ஆய்வுகளை எந்தெந்த இடங்கள்லாம் தேர்ந்தெடுத்து பண்ணினீங்க?
எங்கள் ஆய்வுகள் வந்து வாளையார், கோவைப்புதூர், கணபதி மாநகர் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் நாங்கள் பண்ணிடுவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வாளையார் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற இது வந்து அது சென்சிட்டிவான பகுதியில் வந்து கூடு கட்டுறக்கு ஆரம்பிச்சு. ஏன்னு கேட்டுச்சுன்னா அந்த இடத்துல மக்கள் வந்து எல்லா இடத்தையும் அவங்க பயன்படுத்துறதுனால ஒரு ஓட்டில் தான் அது வந்து மேக்ஸிமம் கூடு கட்டும். அந்த இடத்துல அது வந்து கூடு கட்டுறதுனால அது பிரித்து பிரித்து எரிஞ்சிருவாங்க. எரிஞ்சிறனால அது மேலும் அதுக்கு உண்டான இடத்த தேடி போய் சென்சிட்டிவான மீட்டர் பாக்ஸில், ஸ்ட்ரீட் லேம்ப் அந்த இதுக்குள்ளே வந்து கூடு கட்டுறக்கு ஆரம்பிச்சு. அந்த இதை வந்து போக்கணும் அப்படிங்கிற அங்கே போய் பார்த்தப்போ அதை வந்து நம்ம எப்படி தீர்க்கலாம் அதை போட்டு அங்கே போய் ஒரு ஸ்டடி பண்ணோம் வாழையாரில் போய். அங்கே போய் பார்த்ததில் சிட்டுக்குருவி கம்மியானதுக்கு உண்டான காரணமும் அங்கே தான் எங்களுக்கு புலப்பட்டுச்சு.
சரி, இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃபோன் கோபுரங்களால் தான் சிட்டுக்குருவி இனமே அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம நிறைய செல்ஃபோன் கோபுரங்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்களா. மற்ற பறவைகளுக்கு ஏற்படாத கதிர்வீச்சோ ஏதாவது ஒரு தாக்குதலோ சிட்டுக்குருவிக்கு மட்டும் ஏற்பட்டிருக்குதா, அது உண்மையா? முதல்ல அண்ணாச்சி கடையில் பார்த்தீங்கன்னா சாக்கு முடையில் தானியங்கள்லாம் வரும், சின்ன சின்ன பெட்டி கடையெல்லாம் இருக்கும். அப்புறம் கோலம் போடுவாங்க, அரிசி மாவு கோலப்பொடியோட அரிசி மாவு கலந்து போடுவாங்க. ஏன்னா சின்ன உயிரினங்கள்லாம் வந்து அதை சாப்பிட்டு உயிர் வாழணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த கலாச்சாரம் எல்லாமே வந்து மாறிட்டு வருது. எதனால சிட்டுக்குருவி இனங்கள் அழிஞ்சிட்டு வருது?
சிட்டுக்குருவி இனம் அழியலை, சிட்டுக்குருவி இனம் வந்து குறைஞ்சிட்டு வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல அது இருக்குது அப்படின்னா அதனோட பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருக்குண்டான சான்ஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அதுக்கு இடப்பற்றாக்குறை, அது கூடு கட்டுறதுக்குண்டான இடம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் ஹேபிட்டட், அதனோட பழக்க வழக்கங்களுக்கு உண்டான அதனோட வாழிடம் வந்து இது இல்லாமல் போச்சு. அதே மாதிரி அது சாப்பிட்றதுக்கு உண்டான சாப்பாடு, இந்த மாதிரி பேசிக்கான தேவைகள் எதுவுமே கிடைக்காதனால அது என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துலருந்து வேற ஒரு இடத்துக்கு இடம் பெயர்ந்துருச்சு. அப்போது அது இடம்பெயர்ந்து போகும்போது அதனுடைய அளவு வந்து கம்மியாயிட்டே போகுது. இதுக்கு இந்த ரெக்கார்டு வந்து மற்ற இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது இத்தனை இது வந்து இருக்குது. நீங்கள் கேட்கலாம் அது எப்படி நீங்கள் முதல்ல இருந்தது கம்மியாயிருச்சு அப்படிங்கிறீங்க. நம்ம கண் கூட பார்க்குறோம், முதல்ல வந்து அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருந்த குருவி இப்போது நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை, ஒன்று ரெண்டு அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஏன் அந்த இடத்துல இல்லாமல் போச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி காரணங்கள், ஒரு காரணம் மட்டும் சொல்ல முடியாது, நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த மாதிரி பார்க்க போகிறதுல இது ஒரு காரணம், அது வந்து வெளியே இடம் பெயர்ந்துட்டே இருக்குது, மற்றபடி அது அழியலை, அது இடம் பெயர்ந்து போகுது.
சரி, இப்போ இடம்பெயர்ந்து போகுது அப்படின்னு சொல்கிறீங்க, வலசை மைக்ரேஷன் பெரிய பெரிய பறவைகள்லாம் வருது, அப்போ சிட்டுக்குருவிக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப தூரம் பறக்கக்கூடிய இயல்பு அதுக்கு இருக்குதா? எவ்வளோ தூரம் ஒரு சமயத்தில் சிட்டுக்குருவியினால் பறக்க இயலும்? இப்போ காகம்னு எடுத்துகிட்டா ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் பறக்கும் இல்லைங்களா. அப்போ இது மைக்ரேஷன் அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று தமிழ்நாட்டுக்குள்ளே தானே எங்கேயோ ஒன்று இருக்கணும், எந்த இடத்துல அதிகமாக இருக்குது?
இடப்பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே மட்டும்தான் அது இடப்பயிற்சி செய்யும். எந்தெந்த இடம்னா அது ரூஸ்டிங் சைட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது விளையாடுறக்குண்டான இடம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட 2-3 இடங்களுக்கு மட்டும்தான் சிட்டுக்குருவி போகும். மற்றபடி அதை வெளியே ஊருக்கு போகிறதோ மற்றபடி எதுக்கோ எங்கேயும் போகாது. அந்த குறிப்பிட்ட இடத்துக்குண்டான இடப்பயிற்சி மட்டும்தான் அதுக்குள்ளே நடக்கும். அது இடப்பயிற்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா தனியாக மட்டும் போகாது, எல்லா குரூப்பாக அதனுடைய குடும்பத்தையும் வந்து அடைச்சிட்டு தான் எல்லா பக்கமும் போய் விளையாண்டு வரும். அது மட்டும்தான் அதில் இடப்பெயர்ச்சின்னு சொல்ல முடியும். மற்றபடி அது இடம் பெயர்ந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதோ அது போகும். எதனாலன்னு கேட்டால் இந்த மாதிரி சில பிரச்சனைகள், இந்த இதில் பற்றாக்குறைகளுக்கு காரணம் பேசிக்கான நம்ம இடவசதி உணவு வசதி, இந்த பற்றாக்குறைக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நகரமயமாதல். நம்ம பொதுவாக எல்லாத்தையுமே நகரமயமாதல் காரணமாக சிறு செடியிலிருந்து பெரிய மரம் வரைக்கும் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். அது வந்து ஒரு முக்கியமான காரணம்.
சரி, அனிதாட்ட ஒரு கேள்வி, குடும்பத்தோட இடம் பெயர்து அப்படின்ட்டு கண்ணன் சொன்னார். இப்போ குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டா சிட்டுக்குருவியினோட இயல்புகள் விளையாடும் அப்படின்னு சொன்னார், அதோட இயல்புகள் என்ன சொல்லுங்களேன்?
சிட்டுக்குருவி வந்து ஒரு விளையாட்டு பறவைன்னு நம்ம சொல்லலாம். அதோ முட்டை வச்சு 3-4 முட்டை வைக்குவது, வச்சுட்டு அந்த குஞ்சு வந்து 14 நாள் வரை அந்த கூட்டில் இது பாதுகாக்கும். இந்த சிட்டுக்குருவியோட இயல்பு பார்த்தீங்கன்னா இது மண்ணில் இது புரள்றத நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இது வந்து ஃபோரேஜிங் சைட்டில் போய் இது எப்போவுமே மண்ணில் விளையாடுறது வந்து ரொம்ப பொதுவான ஒரு விஷயம். அதோடு இந்த கூடு வச்சு சிட்டுக்குருவிகளுக்கும் அந்த முட்டையிலேருந்து வெளியில் வந்து அந்த குருவி குஞ்சு வந்து ஒரு 14 நாட்கு அப்புறம் அது பறக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த அம்மா அப்பா குருவி வந்து கொடுக்கும், அதை வச்சு தான் அந்த குஞ்செல்லாம் வளரும். 3-4 முட்டை வரைக்கும் சிட்டுக்குருவி வைக்கும். இதை வந்து ஒரு அடக்காக்கும் பீரியட் வந்து 11 டேஸ் வந்து இது நடக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிற தாவரங்கள், சின்ன சின்ன செடிகள், இங்கே இருக்கிற அந்த பூச்சிகளாக வந்து இந்த அம்மா அப்பா குருவிகளை வந்து அதுக்கு ஃபீட் பண்ணும். இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த லார்வாவில், அதை சாப்பிட்றதுனால இந்த சின்ன குஞ்சு வந்து சீக்கிரமாக வளரும், அதனால் கூட்டை விட்டு பறக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இது நடக்குது.
சிட்டுக்குருவியோட குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அது அனிதா சொன்ன மாதிரி 3-5 முட்டை வரைக்கும் வைக்கும். அதில் எல்லாமே பொரியுமான்னு கேட்டுச்சுன்னா பொரியும். சில காரணங்கள்னால இந்த அதனுடைய கொன்றுண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆந்தை பூனை இந்த மாதிரி விலங்குகள்னால சில பாதிப்பு ஏற்படுது, அதுவும் வந்து ஒரு காரணம்தான். சில குறைஞ்சிட்டு வரக்கு. அந்த மாதிரி பார்க்க போனச்சுன்னா அது வந்து 14 நாட்களுக்கு அப்புறம் அது அடகாத்து குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த இது வந்து சாதாரணமாக ஒரு வெளியே போய் கிரைண்ட்ஸ் எல்லாம் எடுத்து குத்தி சாப்பிட்ற அளவுக்கு சாதாரணமான குருவியாக உருவெடுத்துடும். அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா அதுகளும் சவுண்டு அந்த ஃப்ளாக்கிங் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே சத்தம் போட்டே திரியும். திரிஞ்சு அது எதுக்காக சத்தம் போடுது அப்படின்னா, சாதாரணமாக ஒரு நம்ம குழந்தைகள் எப்படி இன்னொரு குழந்தை கூட விளையாட போகும்போது கூப்பிடுதோ அதே மாதிரி அது விளையாட போகும்போதோ இல்லை மற்ற இனச்சேர்க்கை காலங்களில் கத்துறதும் இருக்கிறதா தகவல் தெரியுது.
சிட்டுக்குருவியோட ஆயுட்காலம் எவ்வளவு, பால் வேறுபாடு அது எப்படி, ஆண் சிட்டுக்குருவியா பெண் சிட்டுக்குருவியா அப்படின்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்புறம் இணை சேர்றதெல்லாம் எப்படி சொல்லுங்கள், ஒரு துணை சேர்ந்தால் அதோட தான் இருக்குமா, ஏன்னா புறா வந்து மாற்றாதுன்னு சொல்லுவாங்க, இதில் எப்படி அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
சிட்டுக்குருவி ஆண் சிட்டுக்குருவியும் பெண் சிட்டுக்குருவியும் அது அடல்ட் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதில் பெண் சிட்டுக்குருவி வந்து நார்மலாக ப்ரௌன் கலரில் இருக்கும், அது பிளெயினாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவே ஆண் சிட்டுக்குருவி வந்து அதோட தலையில் ஒரு பிளாக் கருப்பு நிற கிரீடம் மாதிரி இருக்கும், பின்ன கழுத்துக்கிட்ட ஒரு பேஜ் கருப்பு நிற பேஜ் மாதிரி ஒன்று தெரியும். இதனால் இது ஜுவனைல் ஸ்டேஜ், அதாவது இந்த அடல்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால் இந்த பால் வேறுபாடு அறிய முடியாது. அதுவே இது அடல்ட் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வேறுபாடு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா இது ஒரு பாலிகேமஸ் பேர்ட், இது தன் இணை செத்தாலும் இன்னொரு இணை இது தேடிக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. இதோட ஆயுட்காலம் இதுவரைக்கும் அதிகபட்சமாக 13 ஆண்டுகள் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அது ஆனால் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது, ஆனால் இதோட சராசரி ஆயுட்காலம் தற்போதைய நிலைமையில் 5-6 தான் இருக்கு.
சரி, நீங்கள் இந்த முட்டையை பற்றி பேசும்போது இது 3-5 வரைக்கும் முட்டை வைக்கும்னு சொன்னீங்களே, அதோட கலர் எப்படி இருக்கும், சைஸ் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள். அப்புறம் அதனோட தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி, நம்ம முதல்ல கேட்ட மாதிரி செல்ஃபோன் கோபுரங்களால் தாக்குதல் இருக்குதா?
இந்த 3-5 முட்டையோட சைஸ் எப்பவும் 3 சென்டிமீட்டர் இல்லை 4 சென்டிமீட்டர் இந்த அளவில் தான் இருக்கும். இதோட கலர் வந்து ஒரு க்ரீம் கலரில் இருக்கும், கிரே ஸ்பாட் இல்லைனா க்ரீன் ஸ்பாட் வந்து இதில் இருக்கும். இப்போது செல்ஃபோன் டவர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, ஆக்சுவலி சிட்டுக்குருவிக்கு நாங்கள் செல்ஃபோன் டவர்ஸில் ஸ்டடி நாங்கள் எதுவும் பண்ணலை, ஆனால் இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி அவங்க ஃபார் என்விரான்மெண்ட் சயின்ஸ் அவங்க பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்னிதாலஜிஸ்ட் வச்சு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த இதில் படி உலக ஃபுல்லாக எவ்வளோ செல்ஃபோன் டவர்ஸோட தாக்கம் இருக்குது அப்படின்னு பண்ணுறனால இவங்களும் பண்ணாங்க. அதில் என்ன தெரிஞ்சதுன்னா ஹியூமன் லெவலில் வந்து நிறைய செல்ஃபோன் டவர்ஸோட தாக்கம் குறைந்த அளவில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் இது எந்த அளவுக்கு சிட்டுக்குருவியை தாக்குது அதனால் இதுக்கு எத்தனை பிரச்சனை வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி அதோட வாழ்விடம் இல்லாமல் போகிறது, அதுக்கு தகுந்த கூடு அமைக்கிறக்கு இடம் இல்லாமல் போகிறதும், அதுக்கு தானியம் கிடைக்காமல் போகிறதுமே பிரச்சனையாக இருக்கும்போது இந்த செல்ஃபோன் டவர்ஸ் வந்து அவ்வளோ பாதிப்பு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு தோணலை, ஆனால் அதை பற்றி ஸ்டடி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது.
இந்த செல்ஃபோன் டவர் இதில் பார்த்தீங்கன்னா இந்திய வனத்துறை இதை பற்றின ஆய்வுகள் வந்து குறைவாகவே இருக்குது. அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வுகள் வந்து நிறைய எடுத்தால் தான் நம்மளுக்கு உண்டான ரிசல்ட்டு சரியாக இருக்கும். இது வரைக்கும் எடுத்த ஆய்வுகளில் வந்து அதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து வந்திருக்கு.
சரி, இப்போ செயற்கை கூடுகள்லாம் வைக்கிறாங்க இல்லையா, இது வந்து எவ்வளோ தூரம் அதை வந்து பெருக்கத்தனம் வந்து நம்மளால் உணர முடியும், ஆர்டிஃபிஷியல் நெஸ்ட் வைக்கிறதுனால சிட்டுக்குருவி இனங்களை வந்து நம்ம அதிகப்படுத்த முடியுமா?
சிட்டுக்குருவி இனங்களை அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி அதுக்கு தேவைகள் தேவைப்படலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல அதுக்கு இடப்பற்றாக்குறையாக இருக்கலாம், இன்னொரு இடத்துல உணவு பற்றாக்குறையாக இருக்கலாம். அதை வந்து நம்ம ஸ்டடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்றும் நெஸ்ட் பாக்ஸ் வைக்கணும், இல்லைனா அதுக்கு ஃபீடிங்க்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் நம்ம வந்து தரணும். அந்த மாதிரி ஏதாவது ஸ்டடி பண்ணி வச்சா தான் அதுக்கு உண்டான பாப்புலேஷன் வந்து அதிகமாகும். அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஆர்டிஃபிஷியல் நெஸ்ட் பாக்ஸ் வைக்கிறனால. அதுக்கு கூடு கட்டுறக்கு உண்டான இடம் நம்ம தரோம், அந்த கூடு கட்டுறக்கு உண்டான இடம் வந்து தற்போதைய நகரமயமாதல் காரணமாக இல்லாமல் போனது, அதுதான் மெயின் காரணம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இன்னும் நிறைய காரணங்கள் வந்து அது கம்மியாக இருக்குது, இது வந்து ஒரு முக்கியமான காரணம்.
இப்போ காகம்லாம் வந்து கூடு கட்டும்போது இப்போ என்ன அவைலபிளாக இருக்குதோ அதை வச்சு தான் கட்டுது, குருவி எப்படி கூடு கட்டும்? அது மாதிரி அது முட்டை வச்சதுக்கப்புறம் திரும்ப திரும்ப கூட மாற்றுறதுக்கு ஏதாவது இருக்குதுங்களா, இல்லை ஒரே கூட்டில் தான் அது முட்டை வைக்குமா, அதை பற்றிலாம் சொல்லுங்களேன். அதோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட 13 வருஷம் அப்படின்னு சொன்னீங்க, ஆச்சரியமாக இருக்குது சின்ன சிட்டுக்குருவி வந்து 13 வருஷம் இருக்குமா அப்படின்ட்டு. எத்தனை முறை வந்து அது முட்டை பொறிக்கும்,
சிட்டுக்குருவியோட இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 11 நாள். அதனால் அது முட்டை வைக்கிறது வந்து ஒரு மாதத்துக்கு 2 தடவை கூட வைக்கலாம். அது வந்து அதோட கூடு ஓட தன்மையை பொறுத்துன்னு, அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அது வந்து கூடு வச்சா இடமும் நல்லதாக அமைஞ்சதுன்னா அது வந்து மாதத்துக்கு 2 தடவை கூட வைக்கலாம். அதோட இந்த கூடு வைக்கிறதுக்கே இதுக்கு நிறைய பிரச்சனை வர்றதுனால இதை வந்து நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது.
இப்போ இந்த சிட்டுக்குருவி லேகியம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, அது வந்து சீக்கிரமாகவே அது வந்து குஞ்சு பொறிச்சறனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து அதை இதாக நினச்சிக்கிட்டாங்க, முட்டை போட்டு சீக்கிரமாகவே குஞ்சு பொறிச்சு அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, அதனோட சதையை சாப்பிட்டா நம்மளுடைய ஆண்மை வந்து ஜாஸ்தியாகும் பலமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டாங்க.
ஓ, அதுக்காக தான் அந்த சிட்டுக்குருவி லேகியம் அப்படின்னு ஒன்று வந்தது இல்லையா, அது வந்து தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது அடிக்கடி மாதத்தில் 2 வாட்டி முட்டை வைக்கிறதுனால அதோட மீட்டை சாப்பிட்டா நமக்கும் ஆண்மை பலம் பெருகும் அப்படின்னு ஒரு தவறான நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்ல வரீங்க. சரி, அது கூடு கட்ட உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் இல்லை, தையல் குருவின்னு ஒன்று சொல்லுவாங்க. தையல் குருவி கூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க, மாதிரி இருக்கும் அவ்வளோம்பாங்க இல்லையா, டெய்லர் பேர்டு. அது மாதிரி இது என்னென்ன பொருட்களை உபயோகித்து கூடு கட்டுது, கூடை அடிக்கடி மாற்றுமா? இப்போ காகத்தோட கூட்டில் வந்து குயில் வந்து முட்டையிடுது இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ரெடேட்டர்ஸ் தானே, எதாவது ஆபத்து இருக்குதா, அதை பற்றிலாம் சொல்லுங்களேன்.
இப்போ காகம் எப்படி கூடு கட்டும்போது இப்போ புதுசு புதுசாக கம்பி யூஸ் பண்ணி கட்டுதோ அதே மாதிரி சிட்டுக்குருவி அதுக்கு தகுந்த மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கும். இப்போ தேங்காய் நார் இல்லை நம்ம சீமாரோட அந்த ஸ்டிக்ஸு எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியல் வச்சு அது கூடு அமைக்கும். கூடு மாத்திரக்கான சந்தர்ப்பம் எப்போ அமையும்னா, மனுஷங்க எடுத்து போட்டுருவோம், ஓடுகளில் தான் இது மோஸ்ட்டாக கூடு கட்டியிருக்கும், இதனால் அது மாற்றக்கூடிய சான்ஸோ இல்லை. ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அது வந்து மைனா பூனை இந்த மாதிரி ஏதாவது இதோட முட்டைகளை சாப்பிட்றதுக்கு நிறைய ப்ரெடேட்டர்ஸ் இருக்குது, இதனால் இது கூடு மாற்றவும் சான்ஸ் இருக்குது.
இப்போ எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன் இல்லைங்களா, மரங்கள் அதாவது விரிவாக்கம் அப்படின்ட்டு நம்ம வந்து மரத்தை வெட்டுறோம், ரோடு விரிவாக்கமும் அவசியமான ஒன்றாகிறது இப்போ உள்ள காலகட்டத்தில். அப்போ வந்து மரத்தை வெட்டுறோம், சிட்டுக்குருவி பெரும்பாலும் மரத்தில் கூடு வைக்காது இல்லையா. சரி, இப்போ இந்த சுற்றுச்சூழல்னால குருவிகளுக்கு என்னென்ன ஆபத்து நேருது அதை சொல்லுங்களேன்.
சுற்றுச்சூழல்னால என்ன ஆபத்து அப்படின்னா, சுற்றுச்சூழல் அழிக்கிறதுனால தான் அதுக்கு ஆபத்து. அதுக்குண்டான சிறு செடி கொடி எல்லாத்தையுமே அழித்து நம்ம வீடு இந்த மாதிரி இது கட்டிடுறோம், அதனால் அதுக்கு இடப்பற்றாக்குறை ஏற்படுது. அதுதான் முக்கியமான, நம்ம அழிக்கிறதுனால அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா முக்கியமான காரணம். மற்றும் இந்த சிறு செடிகளை அழிக்கிறதுனால அதில் உள்ள பூச்சி புழுக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும், அதனுடைய சாப்பாட்டுக்கு உண்டான நிறைய சோர்ஸ் எல்லாம் அதில் வந்து காணாமல் போயிடும். அது வந்து முக்கியமான காரணம், சுற்றுச்சூழலை அழிக்கிறதுனால தான் அதுக்கு வந்து ப்ராப்ளமே வருது, மேக்ஸிமம் ப்ராப்ளம் அதனால தான் வருது.
சிட்டுக்குருவி என்ன சாப்பிடும்?
சிட்டுக்குருவி ஜென்ரலாக தானியங்கள் சாப்பிடும்னு நாம் அதுக்கு தானியம் வைக்கிறோம், அது தானியங்கள் சாப்பிடும். அது தவிர அதுகளோட குஞ்சுக்கு வந்து இது சின்ன சின்ன பூச்சிகளை வந்து உணவாக தரும், அதற்காக தான் வீடுதோறும் செடி வளர்க்கணும், அதில் இருக்கிற பூச்சியை வந்து இது யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லும்.
தேவையில்லாத நம்ம சாப்பாடு கூட தேவையில்லாததாக இருந்ததுன்னா வெளியே கொண்டு போட்டுரும், அதையெல்லாம் சுத்தம் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சிட்டுக்குருவி தான். பொதுவாக அது வந்து பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டு வளர்கிறதுனால அதையும் சுத்தம் பண்ணும். மற்றபடி சுற்றுச்சூழலில் வந்து இதுக்கு பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோக்க கிடையாது, இன்செக்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற வந்து முக்கியமான ஒரு இது. அப்புறம் வந்து பாலினேஷன்,
பாலினேஷனில் சிட்டுக்குருவி எப்படி உதவுதுன்னா, இந்த ஃப்ளாரிங் பிளான்ஸ் அதில் எல்லாத்துலேயும் இந்த சிட்டுக்குருவி போய் இந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அப்போது ஃப்ளார்ஸில் இருக்கிற பாலினேட்டர்ஸ் எல்லாத்தையும் இது ஸ்ப்ரெட் பண்ண உதவும் சிட்டுக்குருவி, இதனால் பாலினேஷன். இல்லைன்னா சீட் டிஸ்பர்சல், ஏன்னா இது வந்து ஏதாவது தானியங்களை சாப்பிட்டு இதனாலேயும் நடக்கும்.
இப்போ நம்ம ஏரியாவில் கோயம்புத்தூரில் சிட்டுக்குருவி எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்படி ஏதாவது தகவல் உங்களுக்கு இருக்குதா?
கணபதி மாநகரில் தான் அதிகமான சிட்டுக்குருவிகள் இருக்கிறதா கணக்கெடுப்புகள் காமிக்குது. கம்மியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்த எல்லா பக்கமும் கம்மியாக தான் இருக்குது, அவ்வளோக்கா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. கணபதி மாநகரில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அப்போ அந்த இடத்துல தான் அதிகமான சிட்டுக்குருவிகள் வந்து காணப்படுது. ஏன்னு கேட்டுச்சுன்னா அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் டிரைவர்ஸ் கூட அவங்க தானாக முன் வந்து ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் எடுத்து அந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்கிறாங்க, நீங்கள் போனால் கூட பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த வெறும் அட்டைப்பெட்டி வச்சுருக்கறனால அது என்ன பண்ணுதுன்னா வந்து அதில் கூடு வச்சு அது வந்து இதாக இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான ஒரு சோர்ஸ் வந்து அங்கே கிடச்சிருக்கு, அதுக்கு அது வந்து மெயினாக அது அங்கே பெருகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்குது.
இப்போ நம்ம வீட்டில் கூட சாதாரண ஒரு அட்டைப்பெட்டியை வச்சா வருமா சிட்டுக்குருவி வருமா?
இல்லை மேடம், அதுக்கு வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்த நம்ம ஃபுல்லாக ஸ்டடி பண்ணித்தான் அந்த இடத்துல வைக்க முடியும். அவங்க அந்த இடத்துல சிட்டுக்குருவி இருந்ததுனால அது தங்குறக்கு இடம் இல்லை, ஏற்கனவே அந்த இருந்த இடத்துல அவங்க வந்து மறுபடியும் அந்த அட்டைப்பெட்டியை வச்சு அதுக்கு ஒரு இடம் தந்திருக்கிறாங்க. ஆனால் இதை நிறைய பேர் இந்த மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க, அதாவது ஒரு பாக்ஸை கொண்டு வச்சுன்னா அந்த இடத்துல சிட்டுக்குருவி வரும். பாக்ஸை கொண்டு வச்சா சிட்டுக்குருவி வராது. சிட்டுக்குருவி வர்ற இடத்துல நம்ம ஸ்டடி பண்ணி அதை பெருக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் தான். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மருதமலையில் சிட்டுக்குருவி 50 சிட்டுக்குருவி இருக்குது அப்படின்னா அவர் பிடிச்சி கொண்டு வந்து இங்கே காந்திபுரத்தில் விட்டுச்சுன்னா ஒரு பாப்புலேஷன் ஜாஸ்தியாயிருமில்ல அப்படின்னா? அப்படி வராது மேடம். எப்படின்னு கேட்டிங்கன்னா மருதமலையிலிருந்து அங்கேருந்து பாப்புலேஷனை ஜாஸ்தி பண்ணி வடவள்ளிக்கு கொண்டு வரணும். ஒரு பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகும்போது அதுக்கு இடமும் தேவை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அங்கேருந்து நம்ம வடவள்ளி, வடவள்ளியிலிருந்து அப்படியே அப்படியே ஆரஸ்புரம், ஆரஸ்புரத்துலேருந்து அப்படியே காந்திபுரம். இந்த மாதிரி இதில் தான் நம்ம கொண்டு வர முடியும் மேடம். மற்றபடி எதுவும் ஸ்ட்ரைட்டாக வந்து சில கூண்டில் வச்சு வளர்த்து இது பண்ணுறது அந்த மாதிரி அதனால் சர்வை பண்ண முடியாது. அதுக்கு தேவையான இடம் இல்லாததுனால தான் இங்கிருந்து அது வெளியே போச்சு. ஸோ அந்த இடத்த கொண்டு வரணும்னா அது தேவைப்படுறத நம்ம அந்த இடத்துல ரெடி பண்ணணும்.
ஸ்பேரோடேன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது என்றைக்கு நம்ம அனுசரிக்கிறோம், எதுக்காக அப்படி ஒரு ஸ்பேரோடே அப்படின்ட்டு நம்ம வந்து கொண்டாடுறோம்?
வேர்ல்ட் ஸ்பேரோடே அப்படிங்கிறது மார்ச் 20th கொண்டாடுறோம். இது எதற்காக அப்படின்னா, இப்போ சிட்டுக்குருவி கம்மியாயிட்டு வர்றதுனால இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினத்தை கொண்டாடுறோம். இப்போது ஒரு கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே இந்த தினத்தை வந்து இப்போது நல்லா கொண்டாடிட்டு வர்றாங்க. மக்களோட விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு தகுந்த நாளாக இது அமையுது.
இந்த சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்க நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்களேன், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷமாக சிட்டுக்குருவிகள் பற்றி ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறீங்க இல்லைங்களா, என்ன பண்ணினா நம்ம வந்து அதை பாதுகாக்கலாம்?
சிட்டுக்குருவியை பாதுகாக்கிறதுக்கு முதல்ல ஒவ்வொரு மனிதருக்கும் தானாக ஒரு எண்ணம் தோணணும். சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தோணாமல் அந்த சமுதாய பரவை வந்து இது பண்ண முடியாது, வாழ முடியாது. அது பண்ணுறக்கு முதல்ல ஒரு தனி மனிதனாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதனோட இடத்த வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அதனோட எல்லா மனுஷரும் தீனி, கம்பு, ராகி, சோளம் இந்த மாதிரி பொருள்களெல்லாம் தானாக முன் வந்து தன்னோட வீட்டுகளுக்கு முன்னாடி வைக்கிறதும், தண்ணி வைக்கிறதும், இந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த இனத்தை வந்து நம்ம பாதுகாக்கலாம். இது ஒவ்வொரு மனுஷரும் முன் வந்து செஞ்சினத்தான் இது பண்ண முடியும். அது ஒவ்வொருத்தருக்கா தோணணும். விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறது அப்படிங்கிறது வந்து மொதப்பட்சமாக இருந்தாலும் அதுக்கும் முதல்ல என்ன வேணும்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதரும் தானாக முன் வரணும். முன் வராட்டி அந்த விழிப்புணர்ச்சி உண்டாக்குறதுக்கு காரணம் இது உண்டாகிற நிகழ்ச்சிகள் எதாவது எல்லாமே வேஸ்டாக போயிடும்.
இப்போ கண்ணன் சொன்ன மாதிரி சிட்டுக்குருவிங்கிறது ஒரு சமுதாய பறவை. இப்போ முன்னாடி இருந்த மாதிரி நாம் இப்போ அதை உணர்றதில்லங்கிறது மிகப்பெரிய உண்மை. அதனால் இந்த சிட்டுக்குருவிக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் உடனே போய் நெஸ்ட் பாக்ஸை வாங்கி வச்சா சிட்டுக்குருவி வரும்னு சொல்கிறதுட்டு, அது எதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிட்டுக்குருவிக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கு தானியங்கள் வைக்கிறதும் தண்ணி வைக்கிறதும், அது தவிர அதுக்கு கூடு கட்ட இடம் இல்லாத பட்சத்தில் நம்ம போய் நெஸ்ட் பாக்ஸை வாங்கி வைக்கிறதும், இது தவிர சின்ன குழந்தைங்க வந்து உண்டியில் வச்சு சிட்டுக்குருவியை அடிக்கிற பழக்கம்லாம் கூட இருக்குது. இதையெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணாமல் இதெல்லாம் தடுக்கணும். சின்னதுலேருந்து பறவைகளோடவும் இந்த இயற்கையோடவும் மனுஷன் வாழ்கிறத வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். இது கூட வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, வீட்டுக்கு முன்னாடி செடி வைக்கிறதும் இடமே இல்லாத பட்சத்தில் மொட்டை மாடியிலேயாச்சும் செடி வைக்கிறனால இந்த சிட்டுக்குருவிக்கு ஏற்ற சூழ்நிலை வந்து நம்ம அமைச்சு கொடுக்க முடியும். இதனால் இதை பெருக்கலாம்.
வீட்டுக்கு முன்னால் இடம் இல்லைனாலும் மாடியில் வைக்கலான்னு சொன்னீங்க, அது வந்து சிட்டுக்குருவி வாழ்கிறதுக்கும் ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீவராக கூட அது இருக்கும் இல்லைங்களா, மாடி தோட்டம் அமைப்பது அப்படின்ட்டு இப்போ பரவாயில்ல அரசு சொல்லிகிட்ருக்குறாங்க. ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. கண்ணன் சொன்னார் சிட்டுக்குருவி லேகியம் அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு மூடப்பழக்கம் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் சிறுவர்கள்லாம் உண்டி வில்லை வச்சு சிட்டுக்குருவியை வந்து அடிக்காமல் பாதுகாக்கணும் அப்படின்லாம் பல்வேறு விஷயங்கள் சிட்டுக்குருவியை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி மேம்.
நன்றி.
சிட்டுக்குருவிகளை பற்றி பல அரிய சுவாரஸ்யமான தகவல்களை சொன்னவங்க PSG கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சி கண்ணன், வி அனிதா ராஜலட்சுமி ஆகியோர்.
உடன் உரையாடியவர் என் கோமா.
மாணவர்களே, நீங்களும் இது மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கணும்னா 243-1055 அப்படிங்கிற நம்பருக்கு எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் திறமைகளை, நீங்கள் பண்ண ஆய்வுகளை எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கலாம். நமது சமுதாய வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சிகளை TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்கிறோம். நீங்கள் விரும்பும் நேரத்தில் விரும்பும் இடத்தில் கேட்க வசதியாக நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறுங்கள்.